بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேர் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் கூட உங்களை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியிலே நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு பற்றி உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். அந்த தலைப்பு தான் நாங்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் உங்களோடு கலந்துரையாடிய தலைப்பின் இரண்டாவது பகுதி, அதாவது அவுலவியாத் எனப்படுகின்ற அதி முக்கியத்துவம் கொடுத்து நோக்க வேண்டிய முன்னுரிமைப்படுத்த வேண்டிய அம்சங்கள் என்பதுதான் அந்த தலைப்பாக இருக்கிறது. இன்றும் கூட என்னோடு இந்த தலைப்பிலே கலந்துரையாடுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற அஷேக் டி எம் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களை இந்த நிகழ்ச்சி சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
ஆம், இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி முதலிலே நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை பற்றி கடந்த நிகழ்ச்சியிலும் இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு வழங்கினோம். இந்த அதி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விவகாரங்கள், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் என்ற இந்த தலைப்பை நாம் அரபிலே அவுலவியாத் என்று சொல்கிறோம். அவுலா என்றால் மிகவும் பொருத்தமானது, மிகவும் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியது என்பது மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நவீன காலத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த தலைப்பின் கீழ் மிக அதிகமான நூல்களை எழுதி ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தின் தாவா பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், எந்த பணியாக இருந்தாலும் காலத்தின் தேவை கருதி, இடத்தின் தேவை கருதி எதனை முற்படுத்த வேண்டும், எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, பெரிய செயல்பாடுகள் என்றிருக்கின்றது, சிறிய செயல்பாடுகள் என்றிருக்கிறது, கடமைகள் என்றிருக்கிறது, சுன்னத்துக்கள் என்றிருக்கிறது, உடனடியாக செய்யப்பட வேண்டியவை இருக்கின்றன, காலதாமதமாகியும் செய்யலாம் என்ற செயல்பாடுகளும் இருக்கின்றன. இவற்றை வஹியினுடைய வெளிச்சத்திலே எமது பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் தீர்மானிக்க வேண்டும். எனவே பல செயல்பாடுகளுக்கு மத்தியில் இருந்து ஒரு செயல்பாட்டை அல்லது இரண்டு செயல்பாட்டை அல்லது சில செயல்பாடுகளை மாத்திரம் தெரிவு செய்து அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றை எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் இந்த ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்ற சொற்பிரயோகம் தருகின்ற கருத்தாக இருக்கிறது. பல செயல்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு செயல்பாட்டுக்கு அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்பது, முக்கியத்துவம் கொடுப்பது, முன்னுரிமை கொடுப்பது, சிறியது எது பெரியது எது என்று தீர்மானிப்பது, நண்பன் யார் எதிரி யார் என்று நாங்கள் இனம் காண்பது, முக்கியத்துவம் வாய்ந்ததென்ன, அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததென்ன, கூடிய நேரம் எதற்கு செலவழிக்க வேண்டும், குறைந்த நேரம் எதற்கு செலவழிக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆய்வுக்கீழே தான் கொண்டு வருவார்கள். அல்குர்ஆனிலும் கூட இவ்வாறு செயல்கள் அனைத்தும் ஒரே தரத்தில் இருப்பவை அல்ல. எல்லா செயல்களையும் எல்லா நேரத்திலும் செய்யக்கூடாது. நபர்களை பொறுத்து செயல்களுடைய தராதரம் வித்தியாசப்படும், காலங்களை பொறுத்து வித்தியாசப்படும் என்ற வழிகாட்டல்கள் அல்குர்ஆனிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இதனை நடைமுறைப்படுத்தி காட்டியது மாத்திரமல்ல, செயல்பாடுகள் அனைத்தும் சம தரத்தில் உள்ளவை அல்ல என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியும் இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் தனித்து தொழுவதனை விடவும் ஜமாஅத்தோடு தொழுகின்ற பொழுது அவனுக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து தனித்து தொழுவதற்கும் ஜமாஅத்தோடு தொழுவதற்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சபக திருஹமும் மிஅத் அல்ஃப திருஹம், அதாவது ஒரு திருஹமானது 100,000 திருஹத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனிடத்திலே இரண்டு திருஹங்கள் காணப்படுகின்றன, இரண்டு திருஹங்கள் தான் காணப்படுகின்றன, ஆனால் அதிலே ஒன்றை அவன் தர்மம் செய்கின்றான் என்றால், இன்னொரு மனிதனிடத்திலே பல லட்சம் திருகங்கள் காணப்படுகின்றன, ஆனால் அதிலே ஒரு லட்சத்தை மாத்திரம்தான் அவன் செலவு செய்கின்றான் என்றால் இந்த இரண்டு நபர்களிலே யார் சிறந்தவர்கள் என்று பார்த்தால், இரண்டு திருகங்கள் இருக்க ஒரு திருகத்தை கொடுத்தானே அந்த மனிதன் தான் சிறந்தவன். அது சுவர்க்கத்துக்கு அவனை நேர காலத்தோடு அழைத்து சென்று முன்னுக்கு போய்விடும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி கெட்ட மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, ஷர்ருன் நாஸ் அல்லதி யஸ்அலு பில்லாஹி தும்ம லா யுஅதா, மனிதர்களுக்கு மத்தியில் கெட்டவன் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பெயரை முன்னிறுத்தி அவனிடத்திலே அவன் மற்றவரிடத்திலே யாசகம் கேட்கின்றான் அல்லது தனது தேவையை முறையிடுகிறான், ஆனால் அவனுக்கு அது அவனுடைய தேவை நிறைவு செய்யப்படாமல் இருந்தால் அவன்தான் மக்களுக்கு மத்தியில் மிகவும் மோசமானவன் என்று சொன்னார்கள். எனவே மக்கள் அனைவரையும் சமதரமாக அவர்கள் நோக்கவில்லை. ஷர்ரு உம்மத்தி ஷிராரு உம்மத்தி அஸ்ஸர்சாரூன் அல் முத்தஷத்திகூன் அல் முத்தஃபைஹிகூன், எனது சமூகத்துக்கு மத்தியிலே மிக மோசமானவர்கள் என்று சொல்லிவிட்டு பின்னால் சிலரை பற்றி சொல்கிறார்கள். உதாரணமாக சரசாரூன் என்றால்
வீண் பேச்சுக்கள்,
வீண் பேச்சிலே வளவளா என்று எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத பேச்சுக்களிலே ஈடுபடுபவர்கள். அஸ்ரக்குன்னாஸ் அல்லது எஸ்ரிக்கு சலாத்தகு, அதாவது மிகப்பெரிய கல்வன் யார் என்றால் தொழுகையிலே களவெடுப்பவன். அவன் தொழுகையிலே களவெடுப்பவன் என்றால் யார், அவன் தன்னுடைய ருக்குவையோ சுஜூதையோ சீராக அவன் செய்ய மாட்டான். அபுஹலன்னாஸ் மன் பஹில பிஸ்ஸலாம், மக்களுக்கு மத்தியில் மிகவும் பெரிய கஞ்சன் யார் என்றால் சலாம் சொல்லுவதிலே மிக கஞ்சத்தனம் காட்டுபவன் என்று, இவ்வாறு கெட்ட மனிதர்களுக்கு மத்தியில் மிக கெட்டவர்கள் யார் என்பதையும் நல்லவர்களுக்கு மத்தியில் மிகவும் நல்லவர்கள் யார் என்பதையும் இவ்வாறு பல வாசகங்களால் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். குர்ஆனிலும் கூட அல்லாஹு தஆலா வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அதாவது பேசுகின்ற பேச்சுக்களுக்கு மத்தியில் மிக சிறந்த பேச்சு உண்டிருக்கிறது, அல்லாஹு தாலாவின் பால் மக்களை அழைத்து நான் ஒரு முஸ்லீம் என்று யார் சொல்லுகின்றானோ அவனுடைய பேச்சு தான் பேச்சுக்களுக்கு மத்தியில் சிறந்தது என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இதே போன்றுதான் பல குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கிறோம். செயல்களை சமதரமாக நோக்காமல் அவற்றை தராதரப்படுத்தி அவற்றை ஒழுங்குபடுத்தி ஒன்றை விடவும் இன்னொன்று சிறந்தது, ஒரு மனிதனை விடவும் இன்னொரு மனிதன் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த பாணியை நாங்கள் பார்க்கிறோம். இதனை பற்றி மேலும் விளக்கமாக கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களும் கூட அங்கு ஆதாரமாக காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அதனை பற்றி சில வேறு சில உப தலைப்புகளின் கீழ் தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் முதலாவதாக பேச இருப்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதாவது ஒரு செயல்களினுடைய அளவை வைத்து இஸ்லாம் அந்த செயல்களுடைய சிறப்பை தீர்மானிப்பதில்லை. அந்த செயல்கள் எந்த அளவு தூரம் தரமாக நிறைவேற்றப்படுகின்றன என்பதனை பொறுத்து தான் அதற்கு பெருமதியை கொடுக்கிறது. அதாவது நாங்கள் எத்தனை ரக்அத்துக்கள் தொழுதோம் என்பது அல்ல. உதாரணமாக அந்த தொழுது அந்த இரண்டு அல்லது ஒரு மூணு ரக்அத்துக்கள் தான் வித்ர தொழுது இருந்தாலும் கூட அதனை எந்த அளவு தூரம் பயபக்தியோடு மிகவும் உள்ளச்சத்தோடு மிகவும் கரிசனையோடு தொழுதோம் என்பது முக்கியம். எனவே 1000 ரக்அத்துக்கள் தொழுவதை விடவும் 3 ரக்அத்துக்கள் இவ்வாறு தொழுவது சிறந்தது என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே எண்ணிக்கை முக்கியமானது அல்ல, தரம் தான் முக்கியம். முஸ்லிம் சமூகத்திலே எத்தனை பேர் உலகத்திலே இன்று வாழுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, வாழக்கூடியவர்கள் எந்த அளவு தூரம் ஈமானிலே பலமானவர்கள், அறிவிலே கூடியவர்கள், பண்பாட்டிலே கூடியவர்கள் என்றுதான் நாங்கள் நோக்க வேண்டி இருக்கிறது. இன்று உலகத்திலே ஷேக் அவர்களே சொல்லுவார்கள், உலகத்திலே மொத்தமாக யூதர்களுடைய எண்ணிக்கை 1.5 கோடி என்று சொல்லுவார்கள். சுமாராக முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சுமாராக 158 கோடி என்று சொல்லுவார்கள். ஆனாலும் இந்த இரண்டு சமூகங்களையும் நாங்கள் அறிவியல் ரீதியாக முன்னேறிக்கின்ற சமூகம் எது என்று பார்த்தால் மிகவும் கவலைக்கிடமான தகவல்களை தான் சொல்லலாம். எனவே உங்களிடத்திலே நாங்கள் கேட்பது இது பற்றிய அல் குர்ஆனுடைய கண்ணோட்டம் என்ன. உதாரணமாக அரபிலே நாங்கள் சொல்லுவோம் கைஃபா அல்லது கம்மா என்று சொல்வார்கள், அதாவது குவாலிட்டியா குவாண்டிட்டியா. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே குவாண்டிட்டியை விடவும் குவாலிட்டிக்கு தான் முன்னுரிமை வழங்குகிறது என்பதற்கான சில சான்றுகளை அல் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நீங்கள் முன்வைக்க முடியுமா?
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். மரியாதைக்குரிய உஸ்தாத் ஃபமைல் அவர்களே, என் அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். உஸ்தாத் ஃபமைல் அவர்களே, நாங்கள் ஏற்கனவே பேசியது போன்று, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் பேசியது போன்று, இந்த அவுலவியாத், அதாவது ஃபிக்ஹுல் அவுலவியாத், முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியது போன்று, இப்பொழுதும் சில குர்ஆன் ஹதீஸிலிருந்து முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் எமது நேயர்களுக்கு தொட்டு காட்டினீர்கள். அந்த அடிப்படையிலே ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரு சஹாபி இப்படி இனம் காட்டுகிறார்கள். அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹன் அவர்களை, அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றிய சஹாபி என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் அவரைத்தான் காட்டுகிறார்கள். ரசூலா ஒன்று செய்தா அப்படியே செய்வார்கள், விட்டால் அதை அப்படியே விடுவார்கள். ஏன் அதற்கு என்ற காரணம் கேட்காமல் செய்கின்ற ஒருவர் தான் அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹன் அவர்கள். அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் இன்று சிலர் இப்படி சொல்லலாம், அவுலவியாத் என்று புதிதாக ஒரு கலை, அல்லது இதை கலை வடிவமாக இன்று பேசுகிறார்கள், இவ்வளவு தூரம் இதற்கு அவுலவியாத் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கலாம், பேசலாம். ரசூலான காலத்தில் இருந்ததா, சஹாபாக்குடைய நடைமுறையில் இருந்ததா என்று சொன்னால் அதற்கான ஒரு பதிலை நான் இங்கு சொல்லிவிட்டு அடுத்த விடயத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இமாம் அபூனு ரஹிமுல்லா அவர்கள் தனது ஹையத்துல் அவுலியாவிலே, அதே போன்று இமாம் புகார் ரஹமத்துல்லா அவர்கள் சஹீஹ் புகாரிலும் பதிவு செய்த ஒரு விடயம் தான். இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், ஜா ரஜுன் இலா இப்னி உமர் ஃபஸஅலஹு அன் தமில் பஊத். இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஈயினுடைய இரத்தம், அதாவது ஒரு இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதருக்கு வேட்டையாடுவது ஹராம். அப்ப ஈயை ஒருவர் அடித்து கொலை செய்து விட்டால், இந்த ஈயினுடைய உதிரத்தை ஓட்டி விட்டால் இவருடைய ஹுக்கும் என்ன, நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து கேட்கிறார். இப்பொழுது அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், فقال له ممن انت, நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அந்த மனிதரிடத்தை வந்து கேட்ட மனிதரிடத்திலே கேட்கிறார்கள். அந்த வந்த மனிதர் சொல்கிறார், قال من اهل العراق, நான் ஈராக்கில் இருந்து வந்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்கிறார். இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال ها انظر الى هذا يسال عن دم البعوض وقد قتلوا ابن رسول الله صلى الله عليه وسلم. அதாவது மக்கள் அங்கு குழுமியிருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், இந்த மனிதரை பாருங்கள், ஈராக்கில் இருந்து வந்திருப்பதாக சொல்கிறார், அந்த ஈராக்கில் இருந்து வந்த மனிதர்களுடைய பிரதிநிதியாக வந்து இவர் ஒரு மார்க்க விஷயத்தை கேட்கிறார். அதுவும் எதை கேட்கிறார் தெரியுமா, ஈயினுடைய பசுவினுடைய இரத்தம் சம்பந்தமாக கேட்கிறார். அதை கொலை செஞ்சிட்டோம், இதுக்கு பரிகாரம் இருக்குதா, இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக கேட்கிறார். ஆனால் இவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் யஸீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சி காலத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவர் என்று சொன்ன ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்துவிட்டு இவர்கள் ஈயினுடைய கொசுவினுடைய இரத்தம் சம்பந்தமாக கேட்க வந்து விட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இமாம் ஹாபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்திக்கு கீழால் ஃபத்துல் பாரியில் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இது தெளிவாக ஃபிக்குல் அவுலவியாத் என்ற அந்த கான்செப்ட் மிக தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், அத்தாஜு மின் இப்னு உமர் மின் ஹர்ஸ் யஹலி அல்இராக் அல சுவால் என ஷை இல் யஸீர் வ தஃப்ரீத்தும் ஃபி ஷை ஜலீல். பெரிய ஒரு விடயத்தை விட்டுவிட்டு, பெரிய ஒரு விடயத்திலே அவர்கள் கோளாறு செய்துவிட்டு, குளறுபடி செய்துவிட்டு, பெரிய ஒரு விடயத்தை அழித்து விட்டு அவர்கள் சின்ன ஒரு விடயத்தை தூக்கி பிடித்து மசாலாவிலே ஃபத்வா கேட்க வந்து விட்டார்கள். எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டை பார்த்தான் அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அளவு தூரம் இவர்கள் மார்க்க விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்களே, எந்த நேரத்திலே எதை பற்றி கேட்க வேண்டும், எந்த நேரத்திலே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது பற்றி தெரியாமல் இருக்கிறார்களே என்ற அந்த நிலையை பார்த்துத்தான் அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்வுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி புகாரியினுடைய மிகப்பெரிய ஒரு விரிவுரையாளர், அவரும் இதே கருத்தை தான் சொல்கிறார். எனவே இது சஹாபாக்கிடத்திலே, அதாவது ஒரு தனித்துவமான கலையாக இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது சஹாபாக்கள் இதற்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே வரலாறுகளிலே நிறைய சான்றுகள் இது போன்று ஏராளமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வரலாம் கைஃபர் அல் கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது இன்று மக்கள் வந்து அதிகமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே தான் எல்லாரும் சேர பார்ப்பாங்க, அதிகத்தை தான் மக்கள் விரும்புவார்கள். ஆனால் குர்ஆன் அதற்கு நேர்மாற்றமாக சில விடயங்களை சொல்கிறது. எப்படி சொல்கிறது என்று சொன்னால், வைன் துத்தி அக்ஸரம் ஃபில் அர்தி யுதில்லுகன் சபீலில்லா, நீங்க பூமியில இருக்கின்ற பெரும்பான்மையினரை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். யுதில்லுகன் சபீலில்லா என்பதாக குர்ஆன் சொல்லி, பெரும்பான்மை என்பது சத்தியத்துக்கான அளவுகோல் இல்லை. சத்தியத்துக்கான அளவுகோல் மனிதர்கள் அல்ல, மனிதர்களுடைய எண்ணிக்கை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவாக இருக்கிறது, யூசிக்குல் உம்மத் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்தில் அக்ஸாதிஹா قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله بل انتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل. இந்த செய்தியை பொறுத்தவரையிலே நாளைக்கு கியாமத்தினால் நெருங்க, அல்லது காலம் செல்ல 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 உங்களை பிற சமூகங்கள் பசிபிடித்த பிராணி உணவு கவலத்தை கண்டால் எவ்வாறு பாய்ந்து வருமோ சாப்பிடுவதற்கு, அதுபோன்று உங்களை சாப்பிடுவதற்கு மாற்று மத சகோதரர்கள் அல்லது பிற சமூகம் உங்களை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர்களே, நாங்கள் சொற்பமானவர்களாக குறைவானவர்களாக எண்ணிக்கையிலே குறைவானவர்களாக இருப்போமா என்று கேட்டபொழுது, பல் அந்தும் யோமேதின் கதீர், நீங்கள் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலக்கின்னக்கும், உங்களுடைய தரம் எப்படி இருக்கும் தெரியுமா, உதாவுன் கஹுதா இசை, வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளைப் போன்று வலிமையற்றவர்களாக இருப்பீர்கள். வல என் ஜான் அல்லாஹ்வின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத்த மின்கும் வலையக் விஃபன் நஃபி குலுவிக்கும் அல் வஹன், அல்லாஹ் உங்களுடைய உங்களை பற்றியுள்ள அச்சத்தை பயத்தை பிற சமூகத்திலும் இருந்து அல்லாஹ் புடுங்கி எடுத்துடுவான். அன்று காலித் இப்னு வலீத் வருகிறார் என்றால் எர்முக்கில் இருக்கின்ற மக்களுக்கு பயம் ஏற்பட்டது. சாத் இப்னு அபி வக்காஸ் வருகிறார் என்றால் காதிசியா மக்களுக்கு பயம் ஏற்பட்டது. சலாவுதீன் அல் அய்யூபி வருகிறார் என்பதை கேட்டதும் ஹித்தியில் இருக்கின்ற சிறுவைக்காரர்களுக்கு பயம் ஏற்பட்டது. இப்படியான அந்த போர் முஸ்லீம்கள் என்ற இருந்த பயம் நீக்கப்படும். உங்களுக்கு மத்தியிலே வஹன் என்று சொல்லப்படக்கூடிய உலக ஆசையும் மரணத்தை பற்றி உள்ள பீதியும் பயமும் உங்கள் மீது போடப்படும். எனவே இங்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள், நீங்கள் எண்ணிக்கையிலே கூடுதலாக இருப்பீர்கள், பலம் குறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதேபோன்று குர்ஆனை எடுத்துக்கொண்டால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வலக்கின் அக்சர நாஸ் லா யஅலமூன், அதிகமான மக்கள் விலங்கிக் கொள்ள மாட்டார்கள். வலக்கதரான அலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான மக்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக இன்று இருக்கின்ற மலையாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், ஏனைய தாவரங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் அதை பற்றி சொல்கின்ற பொழுது, துசபியுல் சமாவாத் துசபவல் அர்து வமா ஃபீஹின்ன வ மின் ஷைன் இல்லா யுஸபி பிஹம்தி, உலகத்தில் இருக்க எல்லாமே அல்லாஹை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் வணங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, கலீலு மின் இபாதிய ஷக்கூர், கலீலம்மா ததக்கரூன், கலீலம்மா தஷ்குரூன், கலீலம்மா துஃமினூன் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே இங்கு எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் குர்ஆன் வழங்கவில்லை, மார்க்கம் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கொஞ்சமாக இருந்தாலும், அதனால் தான் சில சஹாபாக்கள் தாபியன்கள் துவா கேட்பார்கள், அல்லாஹுமா ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹுமா ஜஅல்னி மினல் கலீல் என்று கேட்பார்கள். யாரெல்லாம் அந்த கொஞ்ச பேரில் என்னை மாக்கி விடுவாயா? ஒரு சஹாபி அதுக்கு விளக்கம் கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ கலீலும் மினல் ஆகிரீன் என்பதாக, அதாவது அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம். இப்படியான ஏராளமான வசனங்களின் ஊடாக, இந்த குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கை அங்கு முக்கியமல்ல, அது பலமானதாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லிக்
கொண்டிருக்கிறது. உண்மையில் உங்களுடைய இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் தான் அல் குர்ஆனில் இருக்கின்ற சில வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொண்டால், அதிலே அல்லாஹு தஆலா தாலூத் ஜாலூத் எனப்படக்கூடிய இரண்டு ஆட்சியாளர்களை பற்றி சொல்கிறான். உண்மையில் இந்த தாலூத் ஜாலூத் என்று வருகின்ற பொழுது, இந்த ஜாலூத்தின் படைகளை விடவும் தாலூத்தின் படைகளுடைய தொகை குறைவாக இருந்தது. ஆனாலும் கூட அல்லாஹு தாலா தாலூத்துக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான். காரணம், அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை அந்த படை பெற்றிருந்ததன் காரணமாக என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். கால் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹி கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇத்னில்லாஹ் வல்லாஹு மஅ ஸாபிரீன். உலகத்திலே இருந்த எத்தனையோ சிறிய குழுக்கள் பெரிய குழுக்களை, தொகையிலே அதிகமாக இருந்த குழுக்களை அல்லாஹ்வுடைய உதவியின் பேரிலே வெற்றி கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாஹு மஅ ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். எனவே தொகையிலே அதிகமாக இருக்கலாம், ஆனால் அவரிடத்திலே பொறுமை இல்லாமல் இருக்கலாம். பொறுமை என்றால் என்ன? உலக சொத்துக்களின் மீதான அதாவது மோகம் இல்லாமல் இருப்பது. அல்லாஹு தஆலா ஏதாவது யுத்தகலத்திலே சோதனைகளை தருகின்ற பொழுது அவற்றை பொறுத்துக் கொள்கின்ற மனப்பாங்கில் இருப்பது, உள்ளத்தை ஆசைகளை விட்டும் கட்டுப்படுத்திக் கொள்கின்ற அந்த பக்குவத்தை பெற்றிருப்பது. எனவே இப்படியான அந்த பொறுமையை எந்த சமூகம் பெற்றிருக்கிறதோ அந்த சமூகத்திலே தொகை குறைவானவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். ஹுனைன் யுத்தத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஹுனைன் யுத்தத்தை பொறுத்தவரையிலே, அந்த ஹுனைன் யுத்தத்தில் முஸ்லீம்கள் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்பதை குர்ஆன் விளக்குகின்ற சந்தர்ப்பத்திலே, லக்கது நசரக்கும் அல்லாஹு ஃபி மவாத்தின கதீரத்தன் வயௌம ஹுனைன் இது அஜபத்கும் கசரத்துக்கும் ஃபலம் துகுனி அன்கும் ஷேயா, அதாவது தோல்வி தழுவப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், உங்களிலே தொகை அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து நீங்கள் அதிலே மதிமயங்கியவர்களாக இருந்தீர்கள், அதன் காரணமாகத்தான் இந்த பூமி கூட உங்களுக்கு அந்நியமானதாக மாறிவிட்டது. சும்மா வல்லை தும் முதுபிரீன், உதன் யுத்தத்திலே நீங்கள் புறமுதுவு காட்டி ஓடினீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். காரணம், அஜபத்கும் கசரத்துக்கும், உங்களுடைய தொகை அதிகமாக இருப்பதை நினைத்து நீங்கள் உண்மையில் பெருமைப்பட்டுக் கொண்டீர்கள். எங்களுக்கு தான் வெற்றி வரும் என்ற ஒரு ஒரு மமதை உங்களிடத்திலே வந்துவிட்டது. எனவேதான் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே தோல்வியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரத்தில் அல்லாஹு தாலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நபி ஹர்ரிதல் முஃமினீன் அலல் கித்தால் இன் யக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன். அதாவது 20 பொறுமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் 200 பேரை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே இதிலிருந்து என்ன விளங்குகிறது? 20:200 என்ற நிலைக்கு வருகிறது. எனவே தொகை முக்கியமானதல்ல, அங்கு இருக்கின்ற மனிதர்களுடைய மனோபலம் முக்கியமானது, ஈமான் முக்கியமானது, அவர்களுடைய தங்களுடைய கொள்கையை எந்த அளவு தூரம் விசுவாசித்து அதற்கு விசுவாசமாக நடக்கிறார்கள் என்பது முக்கியமானது. எனவேதான் நீங்கள் சொன்னது போன்று ஒரு காலம் வரும் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த வெள்ளத்திலே அடிபட்டு போகின்ற சருகுகள் போன்றிருப்பார்கள். வெளியே பார்க்கின்ற பொழுது காட்சி மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய கோம்பையாக இருக்கும், அங்கு யதார்த்தம் இருக்க மாட்டாது. நவீனகால இஸ்லாமிய அறிஞர் சையீத் அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் சொல்லி காட்டுவது போன்று, பைன சூரத்தி வல் ஹக்கீகா, யதார்த்தத்துக்கும் போலிக்கும் இடையில் என்ற ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்பதனை வைத்து நாங்கள் எமது அதாவது வெற்றியை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அங்கிருக்கின்ற மனிதர்களுடைய யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதனைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது. இதனுடைய அர்த்தம் தொகையிலே கூடக்கூடாது என்பது அல்ல. தொகையிலே கூடலாம், உடம்பு வந்து பெரியதாக இருக்கலாம், சில நேரங்களில் உடம்பு பெரியவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இதா ராயித்தகும் துஜிபுகாஜிசாமோ, அதாவது நீங்கள் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய உடம்பை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், பிரமித்து போகலாம், வாயடைத்து போகலாம். அப்படியான ஒரு தோற்றம், ஆஜானு பாகுவான தோற்றமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தோல்வி அடைவார்கள். காரணம் என்னவென்றால் அந்த உடம்பு பெரியதாக இருக்கின்ற அளவுக்கு உள்ளத்திலே அந்த கொள்கை பற்று, அந்த வீரம், சுவர்க்கத்துக்கான அந்த ஆசை என்பது கிடையாது. உலகத்து பொருட்களுக்கு பின்னால் ஓடுகின்ற இந்த தன்மை இருப்பதன் காரணமாக அவர்கள் அந்த நிலையை அடைவார்கள். ஒருமுறை இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மரத்திலே ஏறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய 2 கால்களும் வெளிப்படுகிறது. அது மெல்லிய கால்கள், அது மெலிஞ்ச மனிதராகத்தான் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் பார்த்து அவருடைய காலை பார்த்து சிரித்தார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதல்ஹக்குன மின் திக்கத்தி ஸாகைஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஜபல் உஹத். அதாவது நீங்கள் அவருடைய இந்த 2 கால்களையும் பார்த்து சிரிக்கிறீர்களா? நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய தராசிலே, நன்மை தீமை தருக்கக்கூடிய தராசிலே உஹதினுடைய மலையை விடவும் மிகவும் பாரமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, எங்களுடைய பார்வையிலே மெலிந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் பலசாரியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை தான் அங்கு நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் ஞாபகப்படுத்தினோம், இன்னல்லாஹ் லா யந்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹு தாலா உங்களுடைய உடம்புகளையோ உங்களுடைய வெளித்தோற்றங்களையோ நிச்சயமாக பார்க்க மாட்டான், ஆனால் உங்களுடைய உள்ளங்களைத்தான் அவன் பார்க்கிறான் என்று அந்த சரியான கோட்பாட்டை, ஆக்களை எப்படி மதிப்பீடு செய்வது, வெற்றி வர வேண்டுமாக இருந்தால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது. குர்ஆனிலும் கூட அல்லாஹு தாலா நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அழகானதை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, மிகவும் அழகானதை பின்பற்றுங்கள் என்று தான் சொல்லுகிறான். இத்தபியு அஹ்ஸன மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து இறக்கப்பட்டிருக்கின்ற மிகவும் சிறந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனஹு. அதாவது எங்களுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்றால் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுவிட்டு அந்த வசனங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மிகவும் அழகானதை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். வஜாதில்ஹும் பில்லதிஹி அஹ்ஸன், இருக்கின்றவற்றுக்குள் மிகவும் அழகானதை நீங்கள் பயன்படுத்தித்தான் உங்களுடைய அதாவது விவாதத்தை அல்லது கலந்துரையாடலை மற்றவர்களோடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை இங்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எண்ணிக்கை முக்கியமானதல்ல, வெளித்தோற்றம் முக்கியமானது அல்ல, யதார்த்தம் முக்கியமானது. அந்த எண்ணிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை எது என்பதனை வைத்துத்தான் நாங்கள் முடிவு செய்வோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தை பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை நிலைநாட்டினார்கள். அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அவர்களும் 10 ஆட்சி செய்தாலும் கூட அவர் பெரும் சாதனை வீரராகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். அவர்களோட பெரிய ஒரு ஆளுமை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே படைகளை அனுப்பும்படி வேண்டுகோள் கொடுக்கப்படுகிறது. 4000 பேரை அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களோடு சேர்த்து இன்னும் 4 பேரை அனுப்பி வைத்தார்கள். இந்த 4 பேரும் ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சமனானவர்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்து என்ன விளங்குகிறது? தனி மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒரு தனி ஒரு சமூகம். எனவேதான் இன்னஹுக்கான உம்மா அபுபக்கர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னார், அவரே ஒரு சமூகம் என்று சொல்கிறார். எனவே தனி மனிதர்கள் முக்கியமல்ல என்ற கண்ணோட்டத்தை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் எப்போதும் பெரும்பான்மையிலே தானே நம்பிக்கை வைக்கிறோம், எண்ணிக்கையில் தானே நம்பிக்கை வைக்கிறோம், வெளிப்பகட்டை வைத்து தானே முடிவெடுக்கிறோம். உதாரணமாக அவருடைய சூரத்தை வைத்து நாங்கள் முடிவெடுப்பது, அவர் அவருடைய உடம்பு எவ்வளவு கொளுத்ததாக இருக்கிறது, எவ்வளவு பசுந்தாக இருக்கிறது, எந்தளவு தூரம் அவருடைய உடுப்புகளை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார், வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதனை வைத்துத்தானே முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அப்படி அல்ல, உண்மையில் அல்லாஹு தஆலா முடிவெடுப்பது, யதார்த்தத்தை வைத்து. எனவே இந்த பகுதியை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நாங்கள் அவுலவியாத்தை பற்றி படிக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை நாங்கள் அதாவது நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களே, உங்களிடத்திலே கேட்க வேண்டும். இந்த அமாலு சாலிஹா என்ற சொற்பிரயோகம் குர்ஆனிலே வந்திருக்கிறது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு சாலிஹாத், இந்த சாலிஹான அமல்களில் ஈமான் கொண்டவர்கள் மாத்திரமல்ல சாலிஹான அமல்களில் ஈடுபடுபவர்கள் என்றும் வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த ஃபிக்ஹுல் அவ்லவியாத்துக்கும் இந்த சாலிஹான அமல்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனை உங்களால் சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா?
இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அதேபோன்று இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸபர் என்று ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அமலு சாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய நிறைய வசனங்களை, அல் அமலு சாலிஹ் என்று சொல்லுகின்ற பொழுது சலுஹ என்று சொன்னால் எந்த நேரத்தில் எது பொருத்தமோ அந்த விடயத்தை செய்வது. அல் அமலு சாலிஹ் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த நேரத்தில் எது பொருத்தமோ அந்த அமலை செய்வதைத்தான் நாங்கள் சாலிஹன அமல் என்று நேரடியாக கருத்து சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது மனிதர்களை நாம் ஏன் படைத்தோம் என்று சொன்னால் அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகி அமல் செய்பவர் யார் என்பதை பரிசீலிப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம். இங்கு அல்லாஹு தஆலா அக்சரு அமலா என்று சொல்லவில்லை, அதிகமான அமல்களை செய்துவிட்டு வாருங்கள், அதிலே அதிகமான அமல் யார் செய்கிறார்களோ அவர்களை பரிசீலிப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அஹ்சனு அமலா என்று சொல்கிறோம். இந்த அஹ்சனுல் அமல் தான் அல் அமலு சாலிஹ் என்பதாக சொல்கிறோம். நாங்கள் இப்பொழுது பார்ப்பதாக இருந்தால் இந்த ஃபிக்ஹுல் முவாசனாத், அதாவது அமல்களை ஹதீஸ்களிலே குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் அதனுடைய தராதரத்துக்கு ஏற்ப, அதனுடைய பெருமானத்துக்கு ஏற்ப நாங்கள் அதனை வகைப்படுத்தி தராதரப்படுத்தி அதனை ஒழுங்குபடுத்தி நாங்கள் ஒரு அமலை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு சொல்வார்கள் ஃபிக்ஹுல் முவாசனா. இந்த நாங்கள் தேர்ந்தெடுத்த தராதரப்படுத்தி நாங்கள் தேர்ந்தெடுத்த அமலில் ஒன்றை நாங்கள் காலத்துக்கு ஏற்ப முதன்மைப்படுத்துகிறோம். இதனை சொல்வார்கள் ஃபிக்குல் அவுலவியாத், முதன்மைப்படுத்த வேண்டிய ஃபிக்கு என்பதாக சொல்வார்கள். இந்த நாங்கள் முதன்மைப்படுத்திய அந்த விடயத்திற்கு எந்த அளவு தூரம் நாங்கள் பெருமானம் கொடுக்க வேண்டும்? ஒரு சிறிய பிரச்சனைக்கு நாங்கள் பெரிய பெருமானத்தை கொடுக்க முடியாது. எனவே இதற்கு ஃபிக்குன் நிஸ்பா என்று சொல்வார்கள், ஃபிக்குன் நிசப், அதுக்குரிய பெர்சன்டேஜ், அதாவது அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பெருமானம் என்ன, அப்ப எந்த அளவு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக அதனை நாங்கள் பார்க்கணும். அதேபோன்று அதனை எப்படி நாங்கள் இந்த இலங்கை சூழலில் பிரயோகிப்பது என்பதை பார்க்கின்ற பொழுது அது ஃபிக்ஹுல் அகல்லியாத் என்று வரும். அதேபோன்று எந்த ஒரு விடயத்திலும், எந்த ஒரு மசலாவிலும், எந்த ஒரு அமல்களிலும் நாங்கள் நடுநிலைமையை கையாளுவது என்று சொல்கின்ற பொழுது ஃபிக்ஹுல் வசத்தியா என்று வரும். எனவே இந்த அஞ்சு கலைகளும் சேர்ந்த ஒரு கூட்டு செயல்தான் நாங்கள் அமலு சாலிஹ் என்று நோக்க முடியும். எனவே அமலு சாலிஹ் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது நாங்கள் அமல்களை தராதரப்படுத்தி அதனை ஒழுங்குபடுத்தி அதிலே பொருத்தமானதை நாங்கள் தெரிவு செய்து அதனை முதன்மைப்படுத்தி அதற்கு கொடுக்க வேண்டிய பெருமானத்தை கொடுத்து இந்த இலங்கை சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தில் அதை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டுமோ அவ்வாறு பிரயோகித்து அதனை நடுநிலைமையாக கையாளுதல் என்ற ஒரு வலைவிளக்கணத்தை நாம் இந்த நாட்டோடு ஒப்பிட்டு அல் அமலு சாலிஹ் என்பதற்கு வழங்க முடியும். அல்லாஹு தஆலா இதை அழகாக அல் அமலு சாலிஹ் என்பதாக குர்ஆனிலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் பார்க்கலாம், சஹாபாக்களுடைய விடயங்களிலே எந்த சஹாபிக்கு எது பொருத்தமோ அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒருவருக்கு அமலு சாலிஹாக இருப்பது இன்னொருவருக்கு அமலு சாலிஹாக இருக்க முடியாது. ஒருவருக்கு அமலுசாலியாக தெரிகின்ற ஒன்று கால இட சூழலை பொறுத்து ஒருவருக்கு அமலுசாலியாக இருக்கின்ற ஒன்று இன்னொருவருக்கு அமலுசாலியாக இருக்க முடியாது. எல்லாரும் உம்ராக்கு செல்கிறார்கள், எல்லாரும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், எல்லாரும் இந்த விடயத்திலே கிணறு கட்டி கொடுக்கிறார்கள், எல்லாரும் தண்ணி ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக நானும் இதனை செய்ய வேண்டும் என்று அதை அமலுசாலியாக கருத முடியாது. சில பொழுது நாங்கள் இதை பொதுமைப்படுத்தி விடவும் கூடாது. நாங்கள் சில பொழுது இதை நாங்கள் பொதுமைப்படுத்தி இதுதான் இந்த சூழலிலே இதுதான் அமலுசாலி என்று பொதுமைப்படுத்தி சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் கால இட சூழலை பொறுத்து அமலுசாலி என்பது மனிதர்களை பொறுத்து வித்தியாசப்படும். இதனை இன்றைய நவீன கால இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் கோட்பாட்டு ரீதியாக அணுகின்ற பொழுது இஃத்திலாஃபுல் ஃபத்வா, அதாவது இஃத்திலாஃபுல் அஹ்காம் இஃத்திலாஃபுல் அஸ்ஹாஸ் என்று சொல்வார்கள், வெஸ்திலாஃபில் அமாக்கின் என்று சொல்வார்கள், வெஸ்திலாஃபில் அஸ்மினா என்று சொல்வார்கள். காலங்களை இடங்களை சூழலை பொறுத்து மனிதர்களுடைய ஃபத்வாக்கள், மனிதர்களுக்கு இருக்கின்ற மார்க்க சட்டங்கள் வித்தியாசப்படும். எனவே ஒருவருக்கு சாலிகாக இருக்கின்ற ஒரு அமல் இன்னொருவருக்கு சாலியாக இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வசியத்தையே சொன்னார்கள், எனக்கு அவுசினி என்று சொன்னார்கள். அதாவது வசியத் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் அதாவது கடைசியாக செய்கின்ற ஒரு உபன்யாசத்தை செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது லா தக்தப் என்றுதான் சொன்னார்கள். பெரிய ஒரு அமலாகதை லா தகுதம் கோபப்படாதே சொன்னார்கள். இது அவருக்குரிய அமல்சாலியாக அந்த நேரத்திலே அவருக்கு அது தேவையாக இருந்தது. ஏன்னா எல்லா விடயத்துக்கும் அவர் கோபப்படக்கூடியவராக இருந்திருப்பார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகுதம் என்று சொன்னார்கள். எனவே அமல்சாலி என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். இலங்கை சூழமையிலே அமல்சாலி என்பது இந்த ஐந்து கலைகளோடும் சம்பந்தப்படுகின்ற அதே வேளை ஆட்களை பொறுத்து, காலங்களை பொறுத்து, இடங்களை பொறுத்து, நேரங்களை பொறுத்து, ஒவ்வொருவர் ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படுகிறது. எனக்கு அமல்சாலியாக இருப்பது உங்களுக்கு அமல்சாலியாக இருப்பது இல்லை, உங்களுக்கு அமல்சாலியாக இருப்பது எனக்கு அமல்சாலியாக இருப்பது இல்லை. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இதனை நோக்க முடியும்.
ஆம், உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய மதாரஜு சாலிக்கியன் எனப்படக்கூடிய நூலிலே அஃதலுல் இபாதாத், இபாதத்துக்களுக்கு மத்தியிலே மிகவும் சிறந்த இபாதத்து, வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் எது சிறந்தது, அல்லது நற்காரியங்களை பொறுத்தவரையில் எவை பொருத்தமானதாக இருக்கும் என்பது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே ஐயாக்கன் அபுது ஐயாக்கன் ஸ்தாயின் எனப்படுகின்ற தராதரத்தில் இருப்பவர்களிடத்திலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதாவது முஸ்லீம் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் இபாதத்துக்களை பொறுத்தவரையில் மிகவும் சிறந்த இபாதத் மிகவும் கஷ்டமாக நிறைவேற்றப்படுகின்ற உடம்பால் வருத்தி செய்யப்பட வேண்டிய அமல்கள் இருக்குமா, அப்படிப்பட்ட அமல்கள் தான் சிறந்த அமல்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அஃதல் இபாதத் அத்தஜருத் வ ஜுஹுது ஃபின் துன்யா, உலகத்தில் பற்றில்லாமல் இருப்பது, இந்த உலக இன்பங்களிலிருந்து தூரமாக இருப்பதுதான் இபாதத்துக்களிலே சிறந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இபாதத்துக்களுக்கு மத்தியிலே சிறந்த இபாதத் எந்த கருமத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பிறருக்கு அதிகமாக நன்மைகள் கிட்டுமோ, ஏழைகள் அனாதைகள் இது போன்றவர்களுக்கு நன்மை கிட்டுமோ அதுதான் சிறந்த அமல்கள் என்று இன்னும் சிலர் அடையாளப்படுத்துகிறார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துகின்ற காரியங்கள் எதுவாக இருக்குமோ, அல் அமலு அலா மர்தாத்தி ரப் ஃபி குல்லி வக்தின் பிமாஹுவ முகுத்தல்லா தாலிக்கல் வக்த் வ வலீஃபத்திஹி என்று அவர்கள் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எதையெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமாக இருக்குமோ அதுதான் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் என்று, மிக சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நான்காவது கருத்தை தான் அவர்கள் சிறப்பாக கருதுகிறார்கள். உதாரணமாக இமாம் இப்னுல் கையிம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அதாவது ஒருவர் இரவு காலத்தை அடைந்திருக்கிறார் என்றால், இரவு காலத்திலே இரவின் பிற்பகுதியை அடைந்திருக்கிறார் என்றால் அவர் கட்டாயமாக அதாவது கியாமுல் லைல் எனப்படக்கூடிய அந்த தொழுகையில் ஈடுபடுவதுதான் அந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்றால் அந்த விருந்தாளியை கவனிப்பதில் தான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த நேரத்தில் குர்ஆன் சுன்னத்தான குர்ஆனை ஓதுவதிலோ அல்லது இந்த தஹஜ்ஜுதுடைய விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவதிலோ காலம் செலுத்தக்கூடாது என்று அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று ஒரு ஒரு மாணவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் வந்து தனக்கு தெளிவு தேவை என்று சொல்கிறார். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருக்கு கற்றுக் கொடுப்பதில் தான் முழு மூச்சாக ஈடுபட வேண்டும். அதான் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த நேரத்தில் சிறந்த அமலாக இருக்க முடியும். அதே போன்று ஐந்து நேர தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் ஏனைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பள்ளிவாயலுக்கு விரைந்து போவதுதான் அந்த நேரத்தில் சிறந்த அமலாக இருக்க முடியும். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எது சிறந்த அமல், அந்த குர்ஆனை செவிமடுப்பது, அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பது, அதனை எப்படி எமது உள்ளத்திலே எடுத்துக்கொள்வது என்பது பற்றி சிந்திப்பது தான் அந்த நேரத்தில் சிறப்பானதாக இருக்கும். அரஃபாவிலே தங்கி இருக்கின்ற பொழுது அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவது, அதே போன்று திக்ர்களில் ஈடுபடுவது தான் பொருத்தமே தவிர அந்த நேரத்தில் வேறு அமல்களில் ஈடுபடுவது பொருத்தமாக இருக்க மாட்டாது. அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10 நாட்களை பொறுத்தவரையிலே அதிலும் கூட அதிகமாக தக்பீர் தஹ்லீலிலே ஈடுபடுவதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். ரமலான் மாதத்தின் கடைசி 10 எடுத்துக்கொண்டால் நாம் முழுமையாக எங்களது தொழில்கள், ஏனைய குடும்ப விவகாரங்கள் என்பவற்றிலிருந்து பூர்ணமாக விலகி அத்திகாவிலிருந்து கடைசி 10 லைலத்துல் கதிரை தேடுவதற்காக வேண்டி செலவழிப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், உதாரணமாக ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்றும் நடைபெற்றிருக்கின்ற வைத்துக் கொள்வோம், வெள்ளம், கடுமையான இந்த நேரத்திலே ஒருவர் தஹஜ்ஜத்திலே தன்னுடைய நேரத்தை கடத்தி கொண்டிருந்தால் உண்மையில் அவர் அமல் சாலைகளே ஈடுபடவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக தனது எல்லா கர்மங்களையும் ஒரு பக்கத்துக்கு தள்ளிவிட்டு, அவருடைய சொந்த கடையை கூட மூட வேண்டி வரும். அவர் சில நேரம் நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சந்தர்ப்பம் உண்டு ஏற்படும். இன்னலி பதனி காலைக்கு ஹக்குன்னு சொல்லி போட்டு உன்னுடைய உடம்புக்குரிய ஹக்குகளை நீ கொடுக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு நேரத்துக்கு நான் தூங்குவேன், நேரத்துக்கு தான் நான் குளிப்பேன் என்றெல்லாம் சொல்ல முடியும். சில நேரங்களில் முன்ன பின் ஆக்கிக் கொள்ள வேண்டி வரும். காரணம், அந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டிய அமல் அந்த ஏழைகளுக்கு, அந்த யுத்தத்தால் அதாவது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும் என்று இவ்வாறு விளக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். எனவேதான் நாங்கள் எமது காலத்துக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் வாழக்கூடிய இலங்கை சூழலை பொறுத்தவரையிலும் கூட இன்று எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்தால் சில அடிப்படையான சில தகவல்களை இந்த இடத்திலே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் ஞாபகப்படுத்தினோம், குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவிலே, சிறுபான்மையாக வாழக்கூடிய காலப்பிரிவிலே பல வகையான சூழல்களுக்கும் சிக்கல்களுக்கும் நாங்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னது போன்று ஈமானுக்கு சவால் இருக்கிறது. அதாவது மதம் மாற்றம் இந்த நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியே போகின்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பல காரணங்கள், அவற்றை விரிவாக பேசுவதற்கான நேரம் இங்கு கிடையாது. இரண்டாவது, இஸ்லாத்துக்கு எதிரான நூல்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற, இஸ்லாத்தை படுமோசமாக சித்தரிக்கின்ற நூல்கள், இலக்கியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே இவற்றுக்கு பதிலளிப்பதற்கு யாரும் முன்வருவதாக தெரியவில்லை. ஈமான் அரித்து கொண்டு போகப்படுகிறது. ஆனால் நாங்கள் சுண்ணத்தான காரியங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடான விஷயங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று கல்வித்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அண்மையிலே யுஜிசி எனப்படுகின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்ட புள்ளி விவரங்களை இந்த இடத்திலே நான் சொல்லுவதாக இருந்தால் அது நீண்ட பட்டியல், இருந்தாலும் கூட ஒரு தகவலுக்காக வேண்டி சில தகவல்களை இந்த இடத்திலே சொல்ல, நாங்கள் எந்த அளவு தூரம் உயர்கல்வித்துறையிலே, அதாவது பட்டப்படிப்பு என்று வருகின்ற பொழுதும் பட்ட பின்படிப்பு என்று வருகின்ற பொழுதும் நாங்கள் எவ்வளவு தூரம் கவனையினமாக இருக்கிறோம். ஏனைய சமூகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு நவீன உலகத்திலே முன்னேறி கொண்டு போகின்ற பொழுது நாம் பல்கலைக்கழக பிரவேசத்திலே எவ்வளவு பின்னணியில் இருக்கிறோம் என்பதற்கான சில தகவல்களை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உதாரணமாக மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் என்ற அந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களுடைய உள்நுழைவு 3.9 மாத்திரம் தான் இருக்கிறது. கொமர்ஸ் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரை 2.4 இருக்கிறது. அதே போன்று அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையில் 7.1 இருக்கு. சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையில் 6.3 இருக்கிறது. அதே போன்று என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையில் 4.6 இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் சுமாராக 9.7 வீதமாக வாழ்கிறோம் என்றால் எந்த அளவு தூரம் இந்த துறைகளுக்கு நாங்கள் குறைவாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பாருங்கள். மதரசாக்கள் மஷால்லா பெருகிக் கொண்டே போகின்றன. ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அங்கு எந்த அளவு தூரம் குவாலிட்டி இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் சில நேரங்களில் ஒரு வருடத்துக்கு சுமாராக 1000 உலமாக்களை மதரசாக்கள் இருந்து வெளியேற்றுகிறோம். ஆனால் மருத்துவக் கல்லூரியிலிருந்து நாங்கள் சுமார் 92 பேர் தான் வெளியாகிறோம் ஒரு வருஷத்துக்கு. அப்படியாக இருந்தால் இது ஒரு பெரிய அநியாயமாக இருக்கிறது. இதற்காக வேண்டி ஷரியத்துடைய கல்வி இங்கு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. ஷரியத்துடைய கல்வி தான் உயர்ந்த கல்வி, அல்லாஹ்வுடைய வஹியின் கல்வி, அதுதான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஃபர்லு கிஃபாயா என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த மருத்துவம், தொழில்நுட்பம், இந்த பொறியியல் துறை, இந்த போன்ற துறைகளிலே எமது சமூகம் அக்கறை காட்டுவது மிக குறைவாக இருக்கிறது. எனவே காலத்தின் தேவையை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே 22% முஸ்லீம்கள் வறுமையிலே இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்திலே இளைஞர்களுடைய பிரச்சனை மிகவும் அதிகமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு பெண்கள் சென்றதன் காரணமாக குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு போனதனால் ஏற்பட்ட விளைவுகள் சொல்லும் தரம் இல்லை. அந்த அளவு தூரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறுமை, பொருளாதார பிரச்சினை, ஈமானுக்கான சவால், கல்வித்துறையிலே பின்தங்கி இருப்பது, ஏனைய சமூகங்களோடு எமது சமூகத்துக்கு இருக்கின்ற உறவிலே மிக அதிகமான பலகீனம் இருக்கிறது. நாம் அதிகமாக பண்பாட்டுத் துறையிலே வீழ்ச்சி கண்டு இருக்கிறோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றன. இவற்றை தீர்ப்பதற்கு பணம் செலவழிக்கப்பட வேண்டியிருக்கிறது, இவற்றை பற்றி ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது, இவற்றுக்காக வேண்டிய ஆலனைகள் தயாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். எமது முழு சண்டையும் முழு சச்சரவும் சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இருக்குது. அதுவும் இஃதிலாஃபான மசாலாக்கள், அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விவகாரத்திலே பல கருத்துக்களுக்கு இடம்பாடு இருக்கிறது என்று வருகின்ற பொழுது என்னுடைய கருத்து மாத்திரம்தான் சரி, மற்றவருடைய கருத்து பிழை என்பதை நிறுவுவதற்காக வேண்டி பல ஆய்வு மன்றங்கள், பல கட்டுரைகள், பல அம்சங்கள், அதற்காக வேண்டி நேரங்கள் காலங்கள் செலவழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் என்பதை நாம் இனம் காணவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக. இதோடு சேர்த்து ஷேக் அவர்களே, எமது நாட்டை பொறுத்தவரையிலே நீங்கள் இனம் கண்டிருக்கின்ற சில முக்கியமான பிரச்சனைகளை சற்று எங்களுக்கு இனம் காட்டலாமா?
ஃபதீல் அவர்களே, நீங்கள் சொன்னதை போன்று இன்று அதிகமாக இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே மதமாற்றம் என்ற ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பல பகுதியிலும் இது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இணையதளங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. படித்த மட்டத்தில் உள்ளவர்களை இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தை பற்றியுள்ள தப்பபிப்பிராயங்களை உண்டு பண்ணும் முகமாக சில ஹதீஸ்களை புகாரியில் இருந்து எடுத்து, முஸ்லீமில் இருந்து எடுத்து, குர்ஆன் வசனங்களுக்கு வித்தியாசமான வியாக்கியானங்களை வழங்கி, ஹதீஸுக்கு பிழையான புரிதல்களை வழங்கி அவர்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே ஷியாக்களினுடைய ஊடுருவல், அதாவது ஷியாக்களை பொறுத்தவரையிலே இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாவில் இருந்தும் வெளிப்பட்டவர்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. எனவே ஷியாக்களுடைய ஊடுருவல் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாங்கள் ஷியாக்களை பற்றி சொல்வதாக இருந்தால், குர்ஆன், இந்த குர்ஆன் நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த குர்ஆனை கூட குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இதிலே பல உபப்பிரிவுகள் இருந்தாலும் கூட அதிகமான பிரிவுகள் இப்படித்தான் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே கோளாறுகளை கண்டுபிடிப்பவர்கள், அபுபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த சஹாபாக்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு துரோகம் செய்தவர், மோசடி செய்தவர் என்று பார்க்கின்ற அகீதாவிற்கு மிகவும் முரணான ஒரு சிந்தனையாக ஷியாக்கள் ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறத்திலே. அதே போன்று காதியானிகளுடைய மறுபுறத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்று சொல்லப்பட்டு அது எங்களுடைய ஆழமான அகீதாவாக இருந்தும் கூட இறுதி நபித்துவத்துக்கு சவாலாக இந்த காதியானிகள் இங்கே ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் சொன்னதை போன்று கல்வியிலே, அதே போன்று ஒரு பகுதியிலே இந்த கல்வியை பிரித்து நோக்கின்ற சமூகத்துக்கு மத்தியிலே, அதாவது மார்க்க கல்வி, துனியாவுடைய கல்வி என்று பிரித்து நோக்கின்ற சமூகத்துக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கல்வியை கூட கல்வியாக இனங்காணாத சமூகத்துக்கு மத்தியிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே கல்வி என்பதை இஸ்லாம் இரண்டாக பிரிக்கவில்லை. ஒன்று வஹையினுடைய கல்வி, அடுத்தது பயனுள்ள கல்வி என்று சொல்லலாம், அல்லது வஹையினுடைய வெளிப்பாடுகள், மலாஹிர் வெளிப்பாடுகளாக உள்ள பல கல்விகள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை போன்று வஹி என்பது ரெண்டு வகை, ஒன்று தாஹிலி, இன்னும் ஒன்று ஹாரிஜி. அல்லாஹ்விடமிருந்து வெளிப்படையாக வந்த இந்த குர்ஆனும் சுன்னாவும் போன்று வஹியின் தாஹிலி, மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு வகைதான் இந்த சிந்தனை. எனவே இந்த சிந்தனையை பயன்படுத்தி அவன் உலகத்தை ஆய்வு செய்து உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று இன்று இருக்கின்ற வறுமை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்களே, இன்று எத்தனையோ பேர் இன்று கொழும்பிலே இருக்கின்ற சில ஊர்களிலே டொய்லெட்டுக்கு செல்வது, பாத்ரூம் வெளியிலே செல்வதற்கு 16-17 குடும்பங்கள் வரிசையிலே நின்றுதான் அவர்கள் தேவைகளை கழிப்பார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அப்படியான இந்த சூழலில் இருந்து கொண்டு எங்களுடைய ஜமாத்துக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்தை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். திகாரிலே ஒரு பிரச்சனை நடந்தது, ரெண்டு ஜமாத்துக்கு மத்தியில் யார் சரி பிழை என்று நாங்கள் இங்கு சொல்ல வரவில்லை. ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் அடிதடி என்றுதான் சிங்கள இணையதளங்களிலே போடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு பிரச்சனை நடந்து 2 மாசம் முடிந்து சென்ற வாரம் ஒரு பௌத்த பிக்கு, ஒரு பௌத்த மதகுரு ஒருவர் 2 கோடி செலவிலே முஸ்லீம் பாடசாலைக்கு ஒரு கட்டிடத்தை வழங்கியிருக்கிறார். அப்ப அவருடைய முன்மாதிரி என்ன, எங்களுடைய முன்மாதிரி என்ன? நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பள்ளியிலே நாங்கள் அது எனக்கா உனக்கா என்று சண்டை போடுகின்ற வேளையிலே மாற்று மத சகோதரர் ஒரு முஸ்லீம் பாடசாலைக்கு 2 கோடி செலவிலே ஒரு கட்டிடத்தை வழங்கி திறந்து வைக்கிறார். எனவே இப்படியாக நாங்கள் வாழ்கின்ற இந்த இலங்கை சூழலிலே முஸ்லீம்களுக்கு எதிராக பல சவால்கள் இருக்கின்ற வேளையிலே நாங்கள் சின்ன சின்ன விடயங்கள், அதாவது சில்லறை விடயங்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது என்றாலும் கூட ஒப்பீட்டு ரீதியிலே மிகவுமே தரம் குறைந்த, அதாவது தரம் குறைந்தால் இது இப்பொழுது பேசப்பட தேவையா என்று கேட்கப்படுகின்ற அளவிற்கு உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து மாநாடு என்றும் அதற்காக கருத்தரங்கு என்றும் அதற்காக இணையதளங்களையும் அதற்காக பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் என்று அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இனம் காண வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் எது, நாங்கள் எதனை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு புரிதல் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சில பிரச்சனைகளை தொட்டு காட்டினோம் அதிகமாக.
ஆமா, உண்மையில் எமது நிகழ்ச்சியை முடிக்கும் நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியை போன்றே முஸ்லீம்கள் எதிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும், எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், எந்த விவகாரங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், காலத்தின் தேவை எது, நேரத்தின் தேவை எது, மனிதர்களை பொறுத்தவரையிலே எது முக்கியமானது என்பது சம்பந்தமாக இஸ்லாமிய ஷரியாவினுடைய கண்ணோட்டத்தையும் நடைமுறை கண்ணோட்டத்தையும் உங்களுக்கு முன்வைப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். உங்களுக்கு தெரியும், இது ஃபிக்ஹுல் அவுலவியாத் எனப்படக்கூடிய ஒரு பெரும் கடல் போன்ற ஒரு தலைப்பின்கள் வர வேண்டிய அம்சங்கள். இவற்றில் சில பகுதிகளை மாத்திரம்தான் உங்களுக்கு தொட்டுக்காட்ட முடிந்தது. இது சம்பந்தமாக நவீன காலத்தில் ப்ரையாரிட்டி ஃபிக்ஹு எனப்படுகின்ற இந்த ஃபிக்ஹு சம்பந்தமாக ஆங்கிலத்திலும் கூட பல நூல்கள் வந்திருக்கின்றன, அரபிலும் கூட பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை அரபு தெரிந்தவர்கள் வாசித்து அதாவது வழிகாட்டலை பெறுவது மிக முக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இன்றைய தாவா களத்திலும் சமூக களத்திலும் கூட எது முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும், எது பெரியது சிறியது என்பது சம்பந்தமான பல கருத்து முரண்பாடுகள் இருப்பதனால் இந்த புத்தகங்களும் இந்த சிந்தனைகளும் எமக்கு நிச்சயமாக வழிகாட்டலாக அமையும் என்று நாங்கள் கருதி இன்றைய நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்ட அஷேக் டி எம் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களுக்கு எமது ஆழமான நன்றிகளை தெரிவித்து, வல்ல அல்லாஹு தாலா எமக்கு தெளிவை அறிவை தர வேண்டும், ரப்பி ஸிதனி இல்மா என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.